الحمد لله نحمده حمدا جميلا ونشكره شكرا جليلا والصلاة والسلام على سيد البشر وصاحب الفضل وخاتم النبيين وإمام المرسلين وحبيب رب العالمين أما بعد فيا عباد الله اتقوا الله العظيم قال الله تعالى في قرآنه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين صدق الله العظيم عن أم سلمة رضي الله عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم إذا حضرتم المريض أو الميت فقولوا خيرا فإن الملائكة يؤمنون على ما تقولون رواه مسلم أو كما قال صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுடைய உயரிய பெயரை கூறின்ற ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எம் உயிரில மேலான ஹதரத் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுவளவு பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டருமே சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபியீன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள், ஈமானால் முந்திய அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹினுடைய மாளிகையிலே நேரகாலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும், பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும், வெளியில இருக்கின்ற போதும், உள்ளூர்ல இருக்கின்ற போதும், வெளியூர்ல இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும், கூட்டாக இருக்கின்ற போதும், இரகசியமாகவும் பரகசியமாகவும் வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகர்த்துமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று நாம் உங்களோடு பேச இருக்கின்ற தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. அது என்ன தலைப்பு என்றால், இந்த உலகத்திலே நாம் யாரும் வாழ வரவில்லை, நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு வாழ்க்கையை தயார் பண்ண வந்திருக்கிறோம், எங்களுடைய உண்மையான வாழ்க்கை மௌத்துக்கு பின்னால் தான் இருக்கிறது, இந்த உலகத்திலே யாரும் நிரந்தரமாக வாழ்ந்தது கிடையாது, மரணம் ஒன்று இல்லை என்றால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இருந்திருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். எனவே மரணம் என்ற ஒன்று ஒவ்வொரு உயிருள்ள ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் அந்த உலகத்திலே வைத்திருக்கிறான். இதிலே மனிதர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மௌத்துக்கு பின்னால் ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறான். எனவே இந்த உலகத்திலே நாங்கள் உடுத்து வாழுகிறோம், நாங்கள் குளித்து வாழுகிறோம், மனம் பூசி வாழுகிறோம். ஒரு நாள் எங்களை குளிப்பாட்டுவார்கள், ஒரு நாள் எங்களுக்கு கப்பல் செய்வார்கள், ஒரு நாள் எங்களுக்கு மனம் பூசுவார்கள், ஒரு நாள் எங்களை கொண்டு இந்த மண்ணுக்கு கீழே போட்டு அதுக்கு மேனால் மண்ணை போட்டு மக்கள் எல்லாம் சூழ இருந்து எங்களை அப்படியே ஒரு அதாவது ஒரு காற்று கூட போக முடியாத அளவுக்கு சம்பூர்ணமாக மண்ணை மூடிவிட்டு வந்து விடுவார்கள். இப்படி நானும் நீங்களும் இந்த உலகத்திலே மண்ணுக்கு மேலே இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் நாங்கள் மண்ணுக்கு கீழே சென்று விடுவோம். எப்போது நாங்கள் மௌத்தாகின்றோமோ அதற்கு பின்னால் தான் எங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாக்குறது. எனவே கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அவன் நல்ல முறையிலே வாழ்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அந்த மனிதனுக்கு செய்யக்கூடிய அந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய நான்கு கடமைகள் இருக்கின்றன. அந்த நான்கு கடமைகளை அந்த குடும்பத்திலே உள்ளவர்கள் முக்கியமாக முன்னுக்கு போய் செய்ய வேண்டும். அப்படி குடும்பத்திலே உள்ளவர்கள் யாரும் முன்னுக்கு வரவில்லையா, அந்த ஊரிலே உள்ளவர்கள் முன்னுக்காக செய்ய வேண்டும். அது என்ன நான்கு கடமைகள்? அந்த ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும், அந்த ஜனாசாவை இரண்டாவது கஃபன் செய்ய வேண்டும், மூன்றாவது அந்த ஜனாசாவை தொழுவிக்க வேண்டும், நாலாவது அந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்ய வேண்டும். இதிலே ஆரம்பமாக உள்ள இரண்டு இருக்கிறதே, இது குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு மிகவும் முன்னுரிமை. ஜனாசாவை குளிப்பாட்டுவதும் கபன் செய்வதும் குடும்பத்திலே உள்ளவர்கள் தான் மிக மிக ஏற்றமானவர்கள். இறுதியில் உள்ள இரண்டு பகுதி இருக்குதே, இந்த இரண்டு பகுதிகளையும் ஊரிலே உள்ளவர்கள், ஒரு ஊரிலே வாழக்கூடியவர்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய இபாதத்தான் மூன்றாவது நான்காவது கடமை, தொழுகையும் கபரு வரைக்கும் செல்லுவதும் நல்லடக்கம் செய்வதும். கண்ணியமானவர்களே, எனவே ஃபர்லு கிஃபாயா என்று சொல்லக்கூடிய ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய நான்கு கடமைகள், இதிலே ஊரிலே ஒரு சாரார் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஊரிலே ஒரு சாரார் அந்த ஜனாசாவுடைய கடமைகளை செய்யவில்லை என்றால் அந்த ஊரிலே உள்ள அனைவர்களும் குற்றவாளி, அந்த ஊரில் இருக்கின்றவர்கள் ஏனியவர்களும் குற்றவாளியாக மாறுவார்கள். எனவே ஒரு மனிதர் இந்த உலகத்திலே மரணித்து விட்டால் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நான்கு இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூட ஜனாசா ஒரு மனிதர் மௌத்தாகிவிட்டார் அதற்கு பின்னால் செய்யக்கூடிய கடமைகளை கூட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் செய்திருக்கிறார்கள், சஹாபாக்களை செய்து காட்டியிருக்கிறார்கள், குளிப்பாட்டியிருக்கிறார்கள், ஜனாசாக்களை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான மேனியால் சுமந்து சென்று அவருடைய புனிதமான கரங்களால் கபருக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இது ஒரு சாதாரணமான ஒரு இபாதத் அல்ல, நிறைய நன்மைகளை தேடித்தரக்கூடிய ஒரு இபாதத். இன்று எங்களில் அநேகமானவர்கள் ஒரு ஊரிலே ஒரு ஜனாசா விழுந்து விட்டால், யாராவது ஒரு மௌத்தாகிவிட்டால் என்ன செய்வார்கள், காலையிலே போய் அந்த ஜனாசாவை பார்த்து விட்டு வந்து விடுவார்கள். ஜனாசாவை பார்ப்பதற்கு நன்மை கிடையாது, ஜனாசாவுடைய குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்வதற்கு நன்மை இருக்கிறது, அந்த ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டு அதன் ஜனாசாவுக்கு துவா செய்வதற்கு நன்மை இருக்கிறது, கபரு வரைக்கும் சென்ற அதற்கும் நன்மை இருக்கிறது. கண்ணியம், இதை படிப்படியாக நாங்கள் பார்ப்போம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், நீங்க ஒரு நோயாளி கிட்ட போறீங்க, ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க போறீங்க, அல்லது ஜனாசா வீட்டுக்கு போறீங்க, அங்க எப்படி நடக்க வேண்டும்? பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அங்க போய் நீங்க வலவலன்னு கதைக்க வேணாம், ஃபகூலு ஹைரா, அங்க போய் நலவுகளை மாத்திரம் தான் கதைக்க வேண்டும், அங்கே போய் நலவுகளை மாத்திரம் பேசுங்கள், கதையுங்கள். ஏன் தெரியுமா, நீங்க நலவுகளை பேச வேண்டும், நீங்க என்னென்ன விடயங்களை பேசுகின்றீர்களோ அந்த விடத்திலே மலக்குமார்கள் ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்களுடைய பேச்சு ஆமீனாக வேண்டும், நீங்க பேசக்கூடிய நலவுகள் அவருக்கு நல்லதாக ஆக வேண்டும். நீங்க கெட்டதை பேசினா, அந்த மனிதனுடைய கெடுதிகளை பேசினா, கண்ணியமானவர்களே, அது ஆமீனாகினால் அது அவருக்கும் சரியில்லை, அது எங்களுக்கும் சரியில்லை. கண்ணியமானவர்களே, எனவே ஒரு மனிதனுடைய குறையை மறைப்பதுதான் இஸ்லாம் கட்டுத்தருகின்ற மிக முக்கியமான ஒழுக்கமாக இருக்கு. இது முஸ்லிம் ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸா இருக்கு. எனவே கண்ணியமானவர்களே, ஒரு ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய நான்கு கடமைகள் இருக்கு. அதுல முதலாவது கடமை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற கடமைகளை சொல்லி தந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாருக்காவது சக்கராத் என்றால், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற யாருக்காவது சக்கராத் என்றால் என்னை அழையுங்கள் என்று சொல்லுவார்கள், என்னை கூப்பிடுங்கள் என்று சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அபு சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கின்றார்கள், எங்களிலே ஒருவர் மௌத்தாகிவிட்டார், அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரைந்து வந்தார்கள். எந்த அளவு விரைந்து வந்தார்கள் என்றால், அந்த இறந்து போன மௌத்தான மனிதருடைய சூடு மங்குவதற்கு இடையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடோடி அவசரமாக வந்து அந்த ஜனாசாவுடைய கண்களை எல்லாம் கசக்கி, முதலாவது ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு அந்த கண்ணை கசக்கி மூடினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார், உங்கள் யாருக்காவது சக்கரா கஷ்டம் என்றால் என்னை கூப்பிடுங்கள், நான் வருகிறேன். கண்ணியமானவர்களே, இது இஸ்லாம் கட்டுத்தருகின்ற அழகான ஒரு பண்பாடு, மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வது, மற்றவர்களுடைய கஷ்ட துக்கங்களிலே நாங்கள் பங்கெடுப்பது. அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஏராளமான ஜனாதா சம்பந்தப்பட்ட விடயங்களை கலந்திருக்கிறார்கள். பாருங்கள், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது மாத்திரமல்ல, அந்த சஹாபாக்களையும் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அமலுக்கு பழக்கியிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே மௌத்தாகின்ற யாரும் ஏற்பாடு பண்ணிவிட்டு மௌத்தாகுவது கிடையாது. எனக்கு கஃபன் இந்த இருக்குது, என்ன இந்த இடத்துல அடக்குங்க என்று சொல்லி யாருமே இந்த உலகத்தில் ஏற்பாடு பண்ணிவிட்டு மௌத்தாகுவது கிடையாது. விதிவிலக்காக சிலர்கள் எங்கள் இருக்கின்ற சில அதற்கு ஏற்பாடுகளை பண்ணியிருக்கலாம். இது என்னுடைய கஃபன் துணி, அல்லது என்னோட கஃபன் துணிக்காக பணத்தை நான் இன்னார்ட்ட கொடுத்திருக்கிறேன், இன்ன மக்பரோடு அடக்கம் பண்ணுங்கன்னு சிலர் வசியத் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லாம கூடுதலான மனிதர்கள் எந்த ஏற்பாடும் இல்லாமத்தான் திடீர்னு மௌத்தாகின்றார். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொன்னார்கள், கம்மின் சஹீஹின் மாத்தபி கைரி சகமின், எத்தனையோ ஆரோக்கியமாக இணைந்த மனிதர்கள், எத்தனையோ நல்ல ஜாம்ப வன்களாக அந்த உலகத்தில் இருந்தவர்கள் எந்த நோயுமே இல்லை திடீர்னு மௌத்தாகிறார். எத்தனையோ நோயாளிகள் தொடர்ந்து பாயிலே படுக்கையில் இருக்கிறார்கள். அப்படித்தானே, ஸ்பீக்கர் ஒரு ஜனாதான்னு சொன்னா நாங்க யோசிப்போம், அவருக்கு சுகம் இல்லை, அவர் தான் மௌத்தா இருக்கும், நான் நேற்று அவரைத்தான் போய் பார்த்து வந்தேன், மூச்சு நின்று நின்று போகுது, நாங்க நினைப்போம் ஆனா எதிர்பாராம இன்னொரு மையத்தை சொல்லுவாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொன்னதை போல புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் அதை சொல்லுகின்றார், எத்தனையோ நல்ல மனிதர்கள் திடீரென்று மௌத்தாகின்றார், எத்தனையோ நோயாளிகள் பாயில தொடர்ந்து கிடக்கிறார்கள், நாங்க பார்க்கிறோமா இல்லையா. எனவே கண்ணியமானவர்களே, ஒரு ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நான்கு இருக்கின்றன. அந்த கடமையில முதலாவது குளிப்பாட்டுவது, அந்த ஜனாசாவை முதலாவது குளிப்பாட்டுவது. ஜனாசாவை குளிப்பாட்டுகின்றவர்களுக்கு நன்மை ஏராளம் ஏராளம். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான ஹதீஸ்களை சொல்லி தந்தார்கள். நேரம் போதாமையினால் சுருக்கமான ஒரு ஹதீஸை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். யார் ஒரு மனிதர் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டி அதனுடைய குறைகளை மறைக்கிறாரோ அவரின் 40 பெரும்பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். ஹதீஸ்ல வருகிற 40 கபீரா, 40 பெரும்பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருகிறது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், 40 மர்ரா, 40 தடவைகள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். ஒரு ரிவாயத்தில் 40 பெரும்பாவங்கள், இன்னும் ஒரு ரிவாயத்தில் 40 தடவைகள் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். ஒரு ஜனாசாவை நல்ல முறையில் குளிப்பாட்டி அதனுடைய குறைகள் இருக்கும், அவனுடைய குறைகள் இல்லாமல் இருக்காது, குறைகள் இருக்கும். ஒரு மகன் தன்னுடைய பாப்பாவுடைய குறைய மறைப்பதை போல, ஒரு மகன் தன்னுடைய தாய குறைய மறைப்பதை போல, ஒரு சகோதரனுடைய சகோதரனுடைய குறையை மறைப்பதை போல, ஊரிலே உள்ள ஒரு முஸ்லீம் அந்த ஜனாசாவுடைய இறுதி கடமையான ஒரு கடமை குளிப்பாட்டுகின்ற அந்த கடமையை செய்து அந்த குறைகளை மறைத்தால் அல்லாஹ் அவருடைய 40 பாவங்களை மன்னிக்கிறான். கண்ணியமானவர்களே, இத்தகைய சிறப்புகள் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற ஒருவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த கவலையான விஷயம் என்னண்டா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சில ஊர்களில் இது மௌலவி முஅஸ்ஸின் லெப்பமாறு இவங்களோட தலையில அதை எழுதி போட்டாங்க, இவங்க தான் இதை செய்யணும். யாராவது மௌத் ஆகிட்டா உடனே போய் சொல்லுங்க, மௌலிய கூட்டிட்டு வாங்க, லெப்பைய கூட்டு வாங்க, கஃபன் கிழிச்சோனும், கஃபன் செய்யணும், கபரு வெட்டணும். கண்ணியமானவர்களே, இது முஅஸ்ஸின் லெப்ப மௌலிமாருடைய வேலை இல்ல, இது ஊர்ல உள்ள எல்லாரும் பழகி இருக்கணும். எங்களோட குடும்பத்துல யாராவது மௌத்தானா நாங்க முன்னுக்காகி செய்யணும் கண்ணியமானவர்களே. எனவே எங்களோட குடும்பத்துல யாராவது மௌத்தாகி விட்டார்களா, நாங்க முன்னுக்கு போய் செஞ்சா அல்லாஹ் எங்களுக்கு நிறைய நன்மைகளை தருகிறான். எனவே ஒரு ஹதீஸத்தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்களை கூட குளிப்பாட்டுவதற்கு பெண் சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கி வைத்தார்கள். எந்த அளவுண்டா, உம்மு அத்தியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற பெண்ணை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் யாராவது மௌத்தானா பெண்களை குளிப்பாட்டக்கூடிய ஒரு தலைமையாக ஒரு தலைவராக அந்த தான் இருந்து அந்த விடயங்களை செய்து வைப்பார்கள். கண்ணியமானவர்களே, அந்த பெண் முன்னின்று தலைமைத்துவம் வகித்து அந்த ஜனாசாவுடைய குளிப்பாட்டுகின்ற விடயத்திலே பங்கெடுப்பார்கள். உம் அத்தியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிற சில விடயங்கள், ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான் ஃபிக்ஹு துறையிலே, அதாவது சன்மார்க்க இந்த துறையிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு பின் இஸ்லாமிய சட்டக்கலையிலே தேர்ச்சி பெற்ற பெண்ணாக உம்மு அத்தியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். வெறுமனே சாதாரண ஒரு பொது மகனாக இருந்து மார்க்கம் தெரியாத ஒருவராக இருந்து ஜனாசாவை குளிப்பாட்டவில்லை, மார்க்கத்தை படித்த ஒரு மார்க்க மேதையாக இருந்து அந்த பெண் ஜனாசாவை குளிப்பாட்டியிருக்கிறாள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அவருடைய சில குழந்தைகள் மௌத்தாகிய சந்தர்ப்பத்திலும் இந்த உம்மு அத்தியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த இடத்திலே பங்கெடுத்திருப்பதாக ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, யாராவது ஒருவர் மௌத்தாகி விட்டார்களுடைய குடும்பத்திலே, தகப்பன் மௌத்தாகி விட்டார்களை வைத்துக் கொள்வோம், மகன்மார் இருக்கிறார்கள், முதலாவது அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுவது தகுதியானவர் அந்த பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் மகன்மார்கள் சகோதரர்கள் உறவினர்கள் இப்படி யாருமே முன்னுக்கு வராத பட்சத்திலே அவர்களை முன்னால் வைத்து ஊர்லே நலம் விரும்பிகள் கொஞ்சம் பேர் அந்த கடமையை செய்தால் அவர்கள் முன்னுக்காகி அந்த விடயத்தை நாங்கள் செய்ய வேண்டும். அதே போன்று ஜனாதாவை குளிப்பாட்டுகின்ற போது வலதால் ஆரம்பித்து அந்த ஜனாதாவை ஒற்றைப்படையாக குளிப்பாட்டி முடிக்க வேண்டும். 3, 5, 7 தடவைகள் ஜனாதாவை குளிப்பாட்டுகின்ற போது அந்த குறைகளை நாம் மறைக்க வேண்டும். மெதுவாக குளிப்பாட்ட வேண்டும். ஜனாசாவுக்கு நோகடிக்காமல் குளிப்பாட்ட வேண்டும். ஜனாசாவை நாங்கள் மௌத்தாகிவிட்ட ஒரு ஜனாதா தானே, இது ஒரு ஜனம் தானே, இதுக்கு உயிரில்லை தானே, இதை எப்படியும் செய்யலாம் என்ற நிலைப்பாட்டிலே யாரும் இருந்துவிடக் கூடாது. அந்த ஜனாதாவோடு சங்கையாக மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். உயிருள்ள ஒருவரை குளிப்பாட்டுகின்ற போது, உயிருள்ள ஒருவருக்கு நாங்கள் தண்ணி வாக்குகின்ற போது, தண்ணி ஊற்றுகின்ற போது, அவரை கழுகுகின்ற போது, ஒரு நோயாளியை கழுகுகின்ற போது எப்படி அந்த நோயாளிக்கு வருத்தம் வராமல் நாங்கள் கழுகுகின்றோமோ அதே போன்று அந்த ஜனாதாவுடைய விடயத்திலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இது முதலாவது செய்யக்கூடிய கடமை, ஜனாதாவை குளிப்பாட்டுவது. இரண்டாவது, ஜனாதாவை கஃபன் செய்வது. கண்ணியமானவர்களே, இது பெரிய ஒரு நன்மையை தரக்கூடிய காரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஆடைகளிலே வெள்ளை ஆடையை தெரிவு செய்யுங்கள், உடுப்பதற்கான ஆடையாக உங்களே வெள்ளை ஆடைகளை நீங்க அணியுங்கள், உங்களே மௌத்தா போனவருக்கு வெள்ளை ஆடைகளை கொண்டு கஃபன் செய்யுங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இது அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸா இருக்கிறது. இன்னும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு மனிதர் இந்த உலகத்துல ஒரு ஜனாசாவின் கஃபனுக்காக உதவி செய்வாரோ, அந்த ஜனாசாவின் அவுரத்தை மறைப்பதற்காக துணி வாங்கி கொடுப்பாரோ, அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் உயரிய அந்தஸ்துடைய ஆடையாக இருக்கின்ற இஸ்தபுரக் சுந்துஸ் என்று சொல்லக்கூடிய ஆடை அணிவிப்பான். சுவர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்கின்ற உயரிய ஆடைகளிலே மிக முக்கியமான இரண்டு ஆடை தான் இஸ்தபுரக் சுந்துஸ் சொல்லக்கூடிய ஆடை. இந்த ஆடை யாருக்கு தெரியுமா அல்லாஹ் கொடுக்கிறான்? இந்த உலகத்தில கஷ்டமான குடும்பங்கள் யாராவது ஒருத்தர் மௌத்தா போயிட்டா கஃபனு கூட ஏற்பாடு பண்ணி வைத்திருக்க மாட்டாங்க. ஊர்ல உள்ள தனவந்தர் அல்லது சாதாரணமாக அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில மற்றவங்களை விடங்களை கொஞ்சம் மேல வச்சிருந்தா அந்த கஃபனுக்குரிய செலவை பொருட்படுத்தா, கஃபன் துணியை வாங்கி கொடுத்தா, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நாளைய மறுமையில் அந்த மனிதருக்கு சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆடை அந்த ஆடை அல்லாஹ் அணிவிப்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே கண்ணியமானவர்களே, இத்தகைய சிறப்புகளை அல்லாஹ் ஒரு மனிதன் கஃபன் துணிக்கு ஏற்பாடு பண்ணப்படுகின்ற போது அல்லாஹ் கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, ஏராளமான ஹதீஸ் இருக்கிறது. சுருக்கமாக சொல்கின்றேன், மூணாவது விடயத்துக்கு வருகின்றேன். ஒரு ஜனாசாவை தொழுவிப்பது மூணாவது கடமை. ஒரு ஜனாசாவை தொழுகின்ற அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் ஏராளமான நன்மையை தருகின்றான். அது மாத்திரமல்ல, ஜனாசாவுடைய பாவ மன்னிப்புக்கு மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் தான் தொழுகை. தொழுகையில் அதிகமானவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். அந்த ஜனாசாவுக்கு பாவ மன்னிப்பு தர வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த ஜனாசா இருக்குதே ஜனாசாவுக்கு எப்படி நன்மை கிடைக்குமோ அதே போல பல மடங்கு நன்மை அல்லாஹ் ஜனாசா தொழக்கூடிய மக்களுக்கு வச்சிருக்கிற. நீங்க பாருங்க, ஜனாசா தொழுகை இருக்குதே ருகு சுஜூத் இல்லாத, வெறுமனே 4 தக்பீரை கொண்ட தொழுகை. 4 தக்பீர் மட்டும்தான், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். 4 தக்பீரை கொண்ட தொழுகை, ருகு சுஜூத் கிடையாது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யார் ஜனாசா தொழுகையில பங்கெடுத்து தொழுகிறாங்களோ அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் ஒரு உஹது மலை அளவு நன்மையா தான் கொடுக்கிறான். உஹது மலை அளவு விசாலமான நன்மையை கொடுக்கிறான். உஹது மலையுடைய நீட்டம், கண்ணியமானவர்களே, பல கிலோமீட்டர் தொலைவுள்ள நீட்டம் தான் உஹது மலை. அந்த உஹது மலை அளவு நன்மையை அல்லாஹ் ருகு சுஜூத் இல்லாத அந்த தொழுகையிலே பங்கெடுக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்றா யாருதான் எங்கள் இந்த ஜனாதா தொழுகையை மிஸ் பண்ணுவான்? எவ்வளவு பெரிய நன்மை கண்ணியமானவர்களே. ஒரு மனிதன் சதக்கா கொடுத்தால் எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்குமா? ஒரு மனிதன் வருடம் முழுக்க தொழுதால் எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்குமா? ஒரு ஜனாதா தொழுகையில் அல்லாஹ் இவ்வளவு பெரிய நன்மை வச்சிருக்கிறாங்க நியமானவர்களே. அழகான உதாரணம் நியமானவர்களே. எனவே ஜனாதா தொழுகையில நாங்க பங்கெடுப்பது அந்த ஜனாதாவுக்கு செய்கின்ற ஒரு கடமை மாத்திரமல்ல, எங்களுக்கு நன்மையை கூட்டுகின்ற ஒரு கடமையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வழிகாட்டலை தந்தார்கள். ஒரு ஆண் ஜனாதாவாக இருந்தா தலை பக்கத்தில் இருந்து தொழுவிக்க வேண்டும், ஒரு பெண் ஜனாதாவாக இருந்தா அதனுடைய சென்டர் நடுவில் இருந்து தொழுவிக்க வேண்டும். அதே போன்று ஜனாதா தொழுகையில் யார் ஒரு மனிதன் பங்கெடுக்கிறாரோ அவருக்கு ஒரு உஹது மலை அளவு நன்மை கிடைக்கும். அதே போன்று அந்த மனிதன் ஜனாதா தொழுகையிலையும் பங்கெடுத்து இறுதியாக மக்பராவுக்கு அடக்கம் செய்ய கொண்டு போகின்றார்கள். அப்படியே நடந்து அந்த மக்பரா வரைக்கும் அவர் சென்று அந்த கடமையெல்லாம் முடித்து விட்டு வந்தால் அல்லாஹ் 2 உஹது மலை அளவு நன்மை அல்லாஹ் கொடுப்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸா இருக்கு. எனவே கண்ணியமானவர்களே, இப்படி நாங்கள் அந்த கடமையில நாங்கள் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். ஜனாதாவை அந்த ஜனாதாவுடைய பிள்ளைகள் தொழுவிக்க வேண்டும். சகோதரிகள் பிள்ளைகள் இல்லைனா சகோதரிகள், அப்படி ஒரு படித்தரமாகத்தான் இந்த ஜனாதாவை நாங்கள் தொழுவிக்க வேண்டும். இன்றைக்கு சில இடங்களில் நாங்கள் பார்ப்பது என்னென்றா, பள்ளி அதர்தான் ஜனாதாவை தொழுவிக்கிறது. நான் கூடாது என்று சொல்ல வரையில் கண்ணியமானவர்களே, இதனுடைய சட்ட திட்டங்களை படிச்சா எங்களுக்கு தொழுவிக்கலாம். ஒரு தகப்பனுக்கு கடைசி தொழுக ஒரு மகன் உருகுவதை விட, ஒரு மகன் கண்ணீர் வடிப்பதை விட, ஒரு மகன் அல்லாஹூ மஃபூர் லஹு வர்ஹம்ஹு யா அல்லாஹ் என்ற வாப்பாக்கு இரக்கம் காட்டு, என்ன வாப்பாவை மன்னிச்சிருந்து மகன் மகன் அந்த வாப்பாக்கு கேட்கக்கூடிய துவா இருக்குதே, எந்த திரையும் இல்லாம அல்லாஹ் இடத்துல போ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில துவாக்கள் அல்லாஹ் தட்ட மாட்டான், லைலத்துல் கத்ரில் கேட்கிற துவாவை தட்ட மாட்டான், அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய துவாக்கள் அல்லாஹ் தட்ட மாட்டான், ஒரு வாப்பா ஒரு உம்மா பிள்ளைகளை கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் தட்ட மாட்டான், பிள்ளைகள் வாப்பம்மா கேட்கிற துவாவை அல்லாஹ் தட்ட மாட்டான். எனவே இப்படி அல்லாஹ் பெற்றோருடைய துவாவை பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தட்டாத மாதிரி, பிள்ளைகள் பெற்றோரு கேட்கின்ற துவாவை அல்லாஹ் தட்ட மாட்டான். அதே போல் இந்த சந்தர்ப்பத்திலே உருகி மனம் வருந்தி ஒரு இக்கட்டான கட்டத்திலே நாம் கேட்கின்ற அந்த துவாவை நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்வான். எனவே பிள்ளைகள் தான் தொழுது அந்த ஜனாசாவுக்கு அதாவது துவா செய்ய வேண்டும், துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அடுத்தது ஜனாசாவுடைய தொழுகைக்கு வந்து விட்டால் கண்ணியமானவர்களே, ஜனாசா தொழுகையுடைய முதலாவது இரண்டாவது சஃபுகள்ல முன்னுரிமை குடும்ப உறவினர்களுக்கு தான். இன்னைக்கு நாங்க சில இடங்களை பார்க்கோம், குடும்ப உறவினர் எங்கேயோ போயிருக்கிறார், குடும்ப உறவினர் எங்கேயோ போயிருக்கிறார், எத்தனையோ சஃபுல அவர் இருக்கு, எத்தனையோ சஃபுக்கு பின்னால் அவர் இருக்கிறார். எனவே குடும்ப உறவினர்கள் தான் ஜனாசாவுக்கு அடுத்தடுத்த சஃபுகள் இருக்க வேண்டும், அதுக்கு பின்னால் தான் ஏனையவர்கள் இருக்க வேண்டும். இது இஸ்லாம் அழகான வழிகாட்டலை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இந்த வழிகாட்டலை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். அடுத்து ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி கடமை, நான்காவது கடமை, நல்லடக்கம். கண்ணியமானவர்களே, நல்லடக்கம் செய்கின்ற வரைக்கும் ஒரு மனிதன் சென்றால் அவனுக்கு அல்லாஹ் ஏராளமான நன்மையை கொடுக்கிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் ஒரு ஜனாசாவை நாலாவது கடமையை செய்வதற்காக கபரு தோன்றுகிறார், கபரு தோன்றுகின்றாரோ, யார் ஒரு மனிதன் கபரு வெட்டுகின்றாரோ அந்த மனிதனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் கொடுக்கின்ற நன்மை, இந்த உலகத்துல இருக்க இடம் இல்லாத ஒரு ஏழை, இருக்கிறதுக்கு வசதி இல்லாத ஒரு கஷ்டக்காரர், அவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அந்த மனிதனுக்கு வீடு கட்டி கொடுத்து அவரை இருக்க வச்சு அந்த மனிதனுக்கு கொடுத்த அந்த வீடு கட்டிய செலவு இருக்குதே, கஷ்டம் இருக்குதே. அப்படி அந்த வீடு கட்டிய ஒரு தனவந்தரோ அது சாதாரண வசதிக்காரனோ அவருக்கு கொடுத்த நன்மையை போன்று அல்லாஹ் ஒரு ஏழைக்கு இருக்க வீடு அமைத்து கொடுத்த அந்த நன்மையை போன்று அல்லாஹ் கபரு தோண்டுகின்றவர்களுக்கு அல்லாஹ் நன்மையை கொடுப்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்துல வாழ்வதற்கு கொடுக்கின்ற ஊட்டி போன்று நன்மையை அல்லாஹ் மண்ணுக்கு கீழே ஒரு மனிதன் மௌத்தானத்துக்கு பின்னால் அவனுடைய உயிர் இல்லை, அதற்கு பின்னால் அந்த மனிதனை மண்ணுக்கு கீழே புதைப்பதற்கும் இஸ்லாம் அவ்வளோ பெரிய நன்மையை வைத்திருக்குது. கண்ணியமானவர்களே, இந்த விடயத்தில் யாருதான் அலட்சியமாக இருக்க முடியும்? துரதிருஷ்டவசமான விஷயம் என்னென்றா, இன்னைக்கு சில இடங்கள்ல அல்லாஹ் பாதுகாக்கவன் இந்த ஊர்களில் இல்ல, பணம் கொடுத்து ஜனாதாவை குளிப்பாட்ட வேண்டிய நிலை, பணம் கொடுத்து ஜனாதாவுக்கு கபரு வெட்ட வேண்டிய நிலை, பணம் கொடுத்து ஜனாதாவை கொண்டு போக வேண்டிய நிலை இன்றைக்கு சில பகுதிகளில் ஏற்பட்டிருக்க எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு சில பகுதிகளுக்கு ஜனாதாக்கு போனா கண்ணியமானவர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். எங்கட ஊர்களை தொடர்ந்து நல்ல அமல் நிலைச்சு கொண்டிருக்குது, நல்ல நல்ல குணங்கள் இந்த ஊர்ல இருக்குது, மாஷா அல்லாஹ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், கிராமப்புறங்கள்ல ஏராளமான இபாதத் இன்னும் இருக்குது. இதற்கு நிறைய பேர் பழகுங்க, ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்கு பழகுங்க, கபரு வெட்டுறதுக்கு பழகுங்க, கஃபன் துணிகளை செய்யறதுக்கு பழகுங்க, ஒரு ஜனாசாவுடைய இறுதி கடமைகளை எப்படி குளிப்பாட்டணும், என்னென்ன முறையில செஞ்சு கொள்ள, இவைகளுக்கு பழகுங்க. கண்ணியமானவர்களே, இது எங்களுடைய உம்மத்துல நாங்க கொஞ்சம் பேர் இதை செய்யணும். இது நன்மையான காரியம், இதெல்லாம் பணம் கொடுத்து செய்யறதல்ல, எங்கட கபருக்கு நன்மையை தேடக்கூடிய ஒரு இபாதத். எனவே இந்த இபாதத்தை நாங்க செஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு சில பகுதிகளுக்கு ஜனாசாக்கு போன நடக்குது என்னண்டா, ஜனாதா வீடு எதிர்நிலைகளுக்கு தேடல, அதை அப்படியே போய் பார்த்தா ஜனாதா வீட்டுக்கு பக்கத்துல கடையை திறந்து வியாபாரம் பண்ணுவான். ஒரு இடத்துல ஜனாதா விழுந்தா பக்கத்துல உள்ளவர் வியாபாரம், அவர்கிட்ட கேட்டா ஜனாதா விழுந்தா அந்த கடைக்கு பின்னாலதான் இருக்குது. கண்ணியமானவர்களே, அவர் ஒரு முஸ்லீம், இந்த ஜனாதாவுக்கு செய்ய வேண்டிய நான்கு கடமைகள்ல ஒன்று அந்த ஜனாதாவுடைய நான்கு கடமைகளை பங்கேற்க வேண்டும். இவர் ஜனாதா, இவர் கணக்கெடுக்காம இவர் ஒரு நாள் மௌத்தாகுவார், அவருக்கு பக்கத்திலே உள்ளவர் வேற ஜனாதாவில் பங்கெடுப்பாரா? இவர் அண்டை வீட்டாரோ எப்படி நடந்து கொண்டார், நாங்க எப்படி நடக்கிறோமோ அப்படித்தான் அல்லாஹ் எங்களுடைய சமூகத்தை எங்களோட நடக்க வைப்பான். நாங்க நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், நாங்க பாவம் செஞ்சா அநியாயம் செஞ்சா மற்றதுக்கு நல்லது செய்யவில்லை என்றா எங்களுக்கு எப்படி நல்லது நடக்க போகிறது? நாங்க ஹலாலா சம்பாதிச்சா தான் ஹலாலா எங்களுக்கு வரும், நாங்க ஹலாலா தேடினாத்தான், நல்ல முறையில தேடினாத்தான் நல்லது வெளியாகும். கண்ணியமானவர்களே, மதுபானம் குடிக்கின்ற ஒருவருடைய வாயால கலிம வருமா? மதுபானம் குடிக்கின்ற ஒரு வாயால குர்ஆன் திலாவத்து வருமா? அவர் தூசன் தான் பேசுவார், அவர் அம்மனன் தான் பாடுவார், அவர் தகாத வார்த்தையைத்தான் பேசுவார். எனவே நல்லது போனாத்தான், ஹலால் உள்ள போனாத்தான் ஹலால் நல்லது வெளிவரும், கலிமா வரும், திக்ரு வரும், நல்ல குர்ஆன் திலாவத்துகள் வரும். எனவே கண்ணியமானவர்களே, நல்லதை உள்ளே கொடுக்க வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும், நல்லதை நிச்சயமாக நாங்கள் அனுபவிப்போம். நாலு பேரை வாழ வைத்து விட்டு போவோம், நிச்சயமாக மௌத்தா போனால் நாங்கள் கபர்ல வாழ்வோம். கபர்ல ஒவ்வொரு நாளும் எங்களை கபருக்கு நன்மையை வந்து கொண்டே இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, இப்படி இந்த நாலாவது கடமையை நாங்கள் பங்கெடுக்க வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கபறுகளை தோண்டக்கூடிய ஒரு சஹாபியாக இருந்தார். யாராவது மௌத்தானா முன்னுக்கு போய் கபறு தோண்டுவார். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தான சந்தர்ப்பத்திலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபறு தோண்டிய சஹாபியாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மௌத்தான போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோளிலே சுமந்து சென்று அந்த ஜனாஸாவை நல்லடக்கம் செய்தார்கள். கண்ணியமானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எங்களுடைய தலைவர், முழு உலகமே போட்டுகின்ற மா மனிதர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாஸாவை தோளிலே சுமந்து நல்லடக்கம் செய்திருக்கிறார்கள் என்றார். தபூக்குடைய சந்தர்ப்பத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. கண்ணியமானவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி என்ன செய்கிறார் தெரியுமா? தன்னுடைய சங்கையான கையால் கபரு தோண்டி அந்த சஹாபியை கொண்டு அப்படியே நல்லடக்கம் பண்ணி அந்த சஹாபிக்கு துவா செய்கிறார்கள். அல்லாவின் அடியாரே, உன்னை நான் பொருந்திக் கொண்டேன், இறைவா நீ இந்த அடியாரை பொருந்திக் கொள்வாயாக என்று துவா செய்கிறார்கள். ஜனாஸாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபரை தோண்டி அவரே அடக்கம் செய்தார். அந்த ஜனாஸாவை அந்த சபையிலே இருந்த ஏனைய முக்கியமான இரண்டு சஹாபாக்கள் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரெண்டு பேரும் கவலைப்பட்டார்கள். இந்த மனிதராக, இந்த ஜனாஸாவாக நான் இருந்தா நல்லமே. ஏன் தெரியுமா? பெருமானார் கபரை தோண்டினார்கள், பெருமானார் எப்படிதமான கரணங்களால் ஜனாஸாவை தூக்கினார்கள், புயமான கரணங்களால் துஆவை ஓதி அந்த ஜனாஸாவை உள்ளே வைத்தார்கள். அந்த ஜனாஸாவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருந்தி அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க துஆ செய்தார்கள். எனவே அந்த ஜனாஸாவாக நான் இருக்க கூடாதா என்று அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இரண்டு பேரும் கவலைப்பட்டார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாமும் என்ன செய்ய வேண்டும்? நல்ல விடயங்களை பங்கெடுக்க வேண்டும். நிச்சயமா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ எங்களுக்கு இருக்கிறது. அதே போன்று மூணு சந்தர்ப்பங்களில் ஜனாஸாவை நல்லடக்கம் செய்யக்கூடாத நேரமாக இருக்குது. ஒன்று சூரியன் உதிக்கின்ற போது, இன்னொன்று சூரியன் மறைகின்ற போது, இன்னொன்று சூரியன் நடுநிசையில் இருக்கின்ற போது. மூணு சந்தர்ப்பத்திலும் ஜனாஸாவை நல்லடக்கம் பண்ணக்கூடாது. அடுத்தது நாங்கள் மக்பராவுக்கு சென்றால் கண்ணியமான ஒரு துவா ஓதிக்கொள்ள வேண்டும். கபரடிக்கு போயிட்டு சும்மா வரக்கூடாது, அங்க போனா நாங்க துவாவோடு ஓதணும். ஹதீஸ்கள் ஏராளமான துவாக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு துவாவை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தினேன், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், கபர்வாசிகளே உங்களுக்கு சலாம் உண்டாவதாக. யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும், எங்களையும் உங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக, மன்னிப்பை வேண்டிய ஒரு துவா. அந்தும் சலபுனா வ நஹ்னு பில் அஸர், நீங்க முந்திட்டீங்க, நீங்க முந்தி மண்ணுக்கு கீழே போய் வாழ்றீங்க, நாங்க மண்ணுக்கு மேல வாழ்றோம், கூடிய சீக்கிரம் நாங்களும் இந்த மண்ணோட வந்து சேர்ந்துருவோம் சொல்லக்கூடிய இந்த துவாவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது மக்பராவுக்கு போனா ஓதுங்கன்னு சொல்லி விஷயத்தை ஸல்லல்லாஹு சொல்லி தந்தார்கள். எனவே கனிம அந்த துவாக்களை ஓதிக்கொள்றது. அதே போல ஜனாஸாவுடைய குடும்பத்தார்களை நாங்க சந்தித்தா அவர்கள் ஆறுதலுக்காக ஒரு துவா ஓதுவது, துவா ஓதினா எங்களுக்கு நன்மை கிடைக்கும், அந்த ஜனாஸாவுடைய குடும்பத்துக்கும் அல்லாஹ் நன்மையை கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அல்லாஹு அஜ்ரக வ ஹஸன அஸாக வ கஃபர லி மய்யிதிக, இந்த துவாவை ஜனாஸா குடும்பத்தோட சலாம் செல்கின்ற போது துவாவை நாங்கள் ஓதிக்கொள்ளணும். இப்படி ஏராளமான வழிகாட்டர்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது. எனவே இந்த வழிகாட்டர்களை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, யாராவது எங்கள ஊர்களில் கஷ்டகாரம் இருந்தா அந்த கஷ்டகாரம் உதவி பண்ண வேண்டும். கப்பனுக்கு வழி இல்லையா, அவங்களுக்கு உதவி பண்ண வேண்டும். இப்படி உதவி பண்ணுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு ஏராளமான உதவிகளை வழங்குவான். எனவே வல்லவன் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா இந்த ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய, ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய இறுதி நான்கு கடமைகள் அதிகமாக அக்கறை செலுத்தி இந்த கடமைகளை கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ், என்னையும் உங்களை கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய மௌத்துக்கு பின்னாலே அனைவருக்கும் சுவர்க்கத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சக்கராத்தையும் அனைவருக்கும் லேசாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரிய செய்வாயாக. யா அல்லாஹ், மௌத்துக்கு பின்னால் இஹ்லாஸ் கொண்ட அனைவரையும் கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழ்நிலையிலிருந்து அனைத்து மக்களையும் மீட்டிடுவாயாக. யா அல்லாஹ், இந்த நோயால் யாரெல்லாம் இறந்து போனார்களோ, யாருடைய உறவுகள்லாம் கருக்கப்பட்டதோ, யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ சுவர்க்கத்தை நீ போய் கூலியாக கொடுத்துருவாயாக. அவங்களுடைய குடும்பங்களுக்கு நீயே ஆறுதலாக இருவாயாக. யா அல்லாஹ், எங்களையும் உனக்கு பொருத்தமான நல்லடியாக கபூல் செஞ்சுக்குவாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக்கிடுவாயாக. யா அந்த ஊருக்காக நீ பாடுபடக்கூடிய பெரியவர்கள், மூத்தவர்கள், நிர்வாகிகள், முன்னால் கஷ்டப்பட்டு நிறைய காணிகளை வக்ஃப் செய்தவர்கள் அனைவருடைய கபருக்கு நீ நல்லதை கொடுத்துருவாயாக, நன்மையை கொடுத்துருவாயாக. இந்த ஜும்மாக்கள் பங்கையும் அவர்களை கொடுத்துருவாயாக. யா அந்த துவாவை உன் தனிப்பெரும் கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன். வ ஆகிர் தவானா அனி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.